ஆழ்வாராக இங்க அமைக்கிறாரு. அப்போ அந்த ஏழாம் உட்பா உள்ளபடியே அதிகாரம் வேற. ஏழாம் உட்பா என்ன அதிகாரம்? உண்மை அதிகாரம். அப்போ இப்படி அதிகாரம் வேற இருந்தாலும் தொடர்பு விட்டு போகல, அங்கேயும் தொடர்பு இருக்கு. ஆறாம் உட்பாவுக்கும் ஏழாம் உட்பாவுக்கும் தொடர்பு. அதனால இந்த ஏழாம் உட்பா அதனுடைய எச்சமாக எஞ்சிய பகுதியாக வருகிறது, விட்டு போனது அதை சொல்றாரு. அதனால அது புறநடையாக அமர்ந்தது. இங்க இந்த ஆறாம் உட்பாவில் சத்துக்கு வரையற அசத்துக்கு வரையற சொன்னார். அதான சொல்றாரு, இந்த ரெண்டு வரையறையே அறிந்த பொருள் எது? இது சத்து, இது அசத்து என்று அறிந்த பொருள் எது? அறிந்ததுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இந்த அறிந்தது என்ற சொல்லுக்கு அனுபவித்தது என்ற பொருள். அறிந்தது படித்து தெரிஞ்சுக்கிட்டது இல்லை, அறிந்ததுங்கிறது என்ன பொருள்? அனுபவிப்பது எது என்ற கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு பதிலாக ஏழாம் உட்பா அமைகிறது. அதனால இந்த சத்து இது அசத்து என்று இந்த இரண்டையும் அறிந்த பொருள் அந்த சத்து அசத்துங்கிற அந்த ரெண்டுல ஒன்னா இல்லது அவற்றின் வேறா? அறிந்த பொருள் சத்து அசத்து என்ற இரண்டிலே ஒன்றா அல்லது இந்த இரண்டுக்கும் வேறா என்பதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்றார் ஏழாம் உட்பா. அப்புறம் இங்க இந்த முப்பொருள்கள்ல இருப்பும் இருப்புன்னு பிரமாணம், இலக்கணம் அது என்னது? தன்மை. எனவே முப்பொருளினுடைய இருப்பும் இலக்கணமும் உணர்ந்த வழி ரெண்டையும் அறிஞ்சாச்சுன்னா விட வேண்டிய பொருளை விட்டு அதனால் வரும் துன்பத்தில் நீங்குதலும் கொள்ள வேண்டிய பொருளை கொண்டு அதனால் பெறுகின்ற பயனை பெறுதற்கும் உரிமை உடைய பொருள் எது? என்ற கேள்விக்கு பதிலாக அதிகரணையை அமைகிறது. அப்போ நமக்கு இது நிலைத்த பொருள், இது நிலையில்லாத பொருள் இருக்கும். அப்ப நிலையாத பொருளை விடணும், நிலைத்த பொருளை பெறணும். அப்படி பெறுவது எது? சிவமா இல்ல பாசமா இல்ல ரெண்டும் இல்லாத வேற ஒரு பொருளா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? அப்போ இந்த நிலையாத பொருளை விட்டு நிலைத்த பொருளை பற்றுவது எது? அது ஒரு பதில் சொல்லணுமா இல்லையா? அந்த கேள்விக்கு பதிலாக அதிகரணையையும் பெறப்படுகிறது. அப்போ இப்போ ஒரு பொருளுக்கு இலக்கணம் அறிஞ்சாச்சு. அப்போ அந்த இலக்கணத்தை அறிந்தபடி அந்த பொருளால் வரக்கூடிய பயனை பெறுதற்கு உரிய சாதனம் எப்படி செய்யணும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. சிவத்தை சத்து பொருள் சொல்லியாச்சு, சிவ சத்து அதான் நிலைத்த பொருள். அப்போ அந்த நிலைத்த பொருளை பெறணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் முகமா அமைந்ததுதான்
ஏழாவது அப்போ இங்க ஏழாவது நூற்பாவில் நமக்கு ஆறுல இருதிறன் அல்லது சிவசத்து என்றார். எந்த இருதிறன்? இருதிறன் என்றது எது? சூத்திரத்தை விஜய் சொல்லணும். அங்க இருக்க போறீங்க. உணர் உருவாம் தன்மையும் உணராதாம் தன்மையும், அறியப்படுகின்ற தன்மை அறியவே முடியாத தன்மை, இந்த ரெண்டையும் இல்லாதது இருதிறன் அல்ல. இருதிறன் என்பது என்ன? அங்க திறன் என்ப சொல்லுக்கு என்ன பொருள்? அங்க டிக்ஷனரிய பார்த்து சொல்லக்கூடாது. திறன் என்பது பகுதி. திறன் என்பது என்னது? பகுதி. எனவே இந்த ரெண்டு பகுதியும் இல்லை. அதுதான் அங்க சிவசத்துன்னு சொன்னாரு. அப்ப இங்க ஏழாம் நுட்பாவில் சொல்லும் போது அங்க இருதிறன் அல்லதுன்னாரு. இப்ப இங்க ஏழாம் நுட்பா இருதிறன் உள்ளது. எது என்ன அழகா வைக்கிறார் பாருங்க. ரசிச்சு ரசிச்சு படிக்கணும். அப்போ இங்க என்ன சொல்றாரு? ஆன்மா ரெண்டு திறன் இருக்கு. என்ன திறன்னா அத சொல்ல அங்க யாவையும் சூனியம் சத்தெரி. யாவையும் சூனியம், யாவையும் எந்த யாவையும்? சத்தாகி சிவம். யாவையும் சூனியம், அதனின் வேறாகிய பொருள்கள் எல்லாம், அதனின் வேறாகிய பொருள்கள் குறிப்பா உலகம் அதோடு சேர்த்து என்ன பற்றி இங்க இதையும் சேர்த்துக்கிறாரு அம்மாவும். சத்தெது அதனால அந்த கேள்வி என்ன? இப்படி அறிஞ்ச பொருள் எது ரெண்டு ஒன்னு கேட்டாரா இல்லையா? அதனால இந்த ஆறாம் நுட்பம் எழுந்த கேள்வி இந்த சத்தையும் அசத்தியும் அறிந்த பொருள் எதுன்னு கேட்டாரு. இப்போ அது அதுக்கு பதில் சொல்றாரு. ஏன்னா அந்த சத்து அப்படின்னா அது முன்னாடி யாவையும் சூனியம், எனவே அதை அறிய முடியாது. இதெல்லாம் அப்படியே ஒன்னும் மனப்பாடம் பண்ண வேண்டாம், அப்படியே வந்துடும். ரொம்ப அப்படியே ஆசோலுக்கா கொண்டு போறாரு இல்லையா? எனவே அந்த கேள்வி அங்க வந்ததுனால இந்த ஏழாவது நுட்பாவது என்ன சொன்னார்னா, ரெண்டான கேட்டிய அப்ப முதல்ல சத்துக்கு சொல்றேன், சிவத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவன் முன்னால யாவையும் சூனியம் சத்தது. இந்த சத்துனா சிவம்னு பார்த்தாச்சு. அப்ப சிவபெருமான் முன்னால யாவையும் சூனியம். அப்ப அங்க சூனியம்னா என்ன? அங்க யாவையும் சூனியம் சத்தது அப்படின்னா அங்க சூனியம் என்பது முனைத்து நில்லாமை. முனைத்து நில்லாமை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? முனைத்து நில்லாமை அதுக்கு அப்படிதான் எழுதியிருக்கிறாங்க. ஆனா விளங்கணுமே அது என்னது முனைக்கிறது? முனைக்கிறது முனையாம இருக்கிறது. அத எங்க பிரகாசம் அப்பிரகாசம், பிரகாசம் அப்பிரகாசம் என்று சொல்லால் தெரிகிறார். அப்போ பிரகாசம் அப்பிரகாசம் என்ன? ஏமா உங்க பேர் என்னம்மா? பாலாமணி. எழுதி வச்சுட்டு போயிட்டே உங்க இடம் ரிசர்வ் பண்ணிருக்கீங்களோ? ஒரு சீட் எழுதி அந்த இதில் வச்சிருக்கீங்க. இந்த இதுக்கு அப்படி ஒரு வழக்கம் போல்க்கு நம்ம எழுதியிருக்கதே நினைக்கிறேன். அதனால இப்ப இந்த பாலாமணி அம்மா அவங்க குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு போறாங்க. இப்ப எல்லாம் யூனிஃபார்ம் போட்டுப்பாங்களா இல்லையா? எல்லா பிள்ளைகளும் பார்த்ததுக்கு எப்படி தெரியும்? பொது நோக்கில எல்லாம் ஒண்ணு போல தெரியும். அப்ப இப்படியே பார்த்தாங்க. அவங்க பார்வை எப்படி இருக்கு? பொதுவா இருக்கு. நீங்க யார எதிர்பார்த்தீங்களோ அந்த குழந்தைய பார்த்தா முகத்துல பிரகாசம் வருதா இல்லையா? வருதா வரலையா? என் முகத்த நான் பார்க்கலன்னு. அதாவது அந்த பிரகாசம் என்பது இச்சை வழி நிகழ்வது. அந்த இச்சை தான் அங்க பிரகாசமா வெளிப்படுது. இப்ப நாம ஒரு கடைக்கு போறோம். நானும் ஐயாவை கூட்டிட்டு போனோம் ஒரு கடைக்கு போன வருஷம். அந்த கடையை திருப்பி போட்டாச்சு. தேடு தேடுன்னு தேடணும். அப்ப நான் அந்த தேடுது வந்த அந்த பொருள் இருந்தா எப்படி இருக்கு? பிரகாசம். அது இல்லைன்னா டல்லு. அது இல்லைன்னா டல்லு. அதான் ஏன்னா அப்போ நாம இச்சித்த பொருள் வந்தா நம்மகிட்ட ஒரு விருப்பு வருதா இல்லையா? அதுதான் அதுதான் பிரகாசம். அப்ப சிவபெருமான் அவன் வேண்டுதல் வேண்டாமை இலான். அவனுக்கு வேற எந்த பொருள் இருந்து இன்பம் வரப்போறது இல்ல. அதனால அவன் எப்படி பார்ப்பான்? அதனால அவனுக்கு இச்சையே இல்லாதனால பொதுவாய் பார்ப்பான். அதனால எந்த பொருளும் அவனை கவராது. அவனை கவர்கின்ற பொருள் ஒன்றும் இல்லை. நமக்கு தேவைகள் நிறைய இருக்கு. அந்தந்த தேவைப்பட்ட பொருள் வரும்போது அது புரிய வருது. அதனால இங்க யாவையும் சூரியம் சத்தியதி பெருமானுக்கு முன்னால எல்லா பொருள் அங்க விளங்கி நில்லாமைனானது அது இச்சிக்குமாறு நில்லாமைதான். எனவே அது அப்பிரகாசமாய் நிற்கிறது. சூனியம், சூனியம் என்பது இல்லாமை இல்லை, விளங்கி நில்லாமை சத்தியது. அதனால பெருமான் எதையுமே அனுபவிக்க மாட்டார். இப்ப நாம ஒரு பொருளை அறியணும் அப்படின்னா முதல்ல என்ன வேணும் அறியறதுக்கு? ஒண்ணு வேண்டாம் சார். இப்ப நீங்க வகுப்பு வந்திருக்கீங்க பாடம் கேட்கறதுக்கு. அது பல மாதிரி வந்திருக்கலாம் இல்லையா? இவர் வந்திருக்காரு, அவர் வந்திருக்காரு, நம்மளும் போவோமே அப்படின்னு வந்திருக்கலாம். நீங்களே விரும்பி வந்திருக்கலாம். நீ இல்லையா சேரது? அவங்க சேர சொன்னாங்க, நான் சேர்ந்துட்டேன். இப்படி பல மாதிரியா இருக்கலாம் இல்லையா? அதனால இப்போ அந்த பாடத்தை நீங்க கேட்கறதுக்கு எது முக்கிய காரணமா அமையுது? இச்சை. இச்சை அனுபவத்திற்கு முதல்ல எது வேணும்? இச்சை. இப்போ நாம இப்போ வர்றதுக்கு முன்னால தோசை சாப்பிட்டோம். சாப்பிட்டோமா இல்லையா? அப்போ தோசையை கொஞ்சம் பேர் சாப்பிடல, கொஞ்சம் பேர் சாப்பிட்டாங்க. அது பசி என்ற ஒன்று இருந்தாதான் அந்த தோசையை சாப்பிடுறதுல என்ன இருக்கும்? இச்சை இல்லையா? அங்க பசியே இல்லாம ஏற்கனவே மத்தியானம் சாப்பிட்டதே குளிச்சப்படுத்திட்டு இருக்கு. அது எவ்வளவு சார் பாதம் அல்வா சார் நல்லா இருக்கும் தூர போடியா? எனக்கு ஏற்கனவே வயிற்று வலிச்சுட்டு இருக்கு. அது எவ்வளவு உயர்ந்த பதார்த்தமா இருந்தாலும் சரி, இங்க பசி இல்லைனா ருசி இல்லை. பசி இல்லைனா அப்போ உணவின் சுவையை அறிவதற்கு எது முதல் காரணமா இருக்கு? இச்சை. அப்ப இச்சை இல்லைன்னா அனுபவம் இல்லை. அப்போ ஒரு பொருளை அறியணும்னா முதல்ல மனசு வைக்கணும். அதான் மனசு என்ன கருவி? இச்சை வயப்பட்டது. பற்றுவதுன்னு சொல்றோமா இல்லையா? பற்றுவதுக்கு என்ன வேணும்? இச்சை. பாடம் கேட்கணும் இச்சை இருந்தா நிச்சயமா அங்க இங்க பார்க்காம ஆர்வம், ஆர்வ கோளாறு. எனவே பெருமானுக்கு எதுவுமே தேவையில்லை, அவன் குறைவில்லா நிறைவு. அவன் எப்படிப்பட்டவன்? அவன் அனுபவ பொருள், அனுபவிக்கிற பொருள் இல்லை இல்லையா, அது முகல் பொருள், நுகரும் பொருள் அல்ல. நுகர் பொருள், நுகர் பொருள் நுகராது, அதெல்லாம் இலக்கணம், லாஜிக் இல்லையா. சாப்பாடு இருக்கு, அது நுகரப்படுகின்ற பொருள், அது சாப்பாடே சாப்பிடுமா? சாப்பிடாது. எனவே நுகர்பொருள் வேறு, நுகர்வோர் வேறு. இங்க நம்ம சைவ சித்தாந்தத்தில் பாசமும் பதியும் நுகர்பொருட்கள், நுகர்வோம் நாம மட்டும்தான். நாம தான் ஸ்பெஷல். அது எனவே அப்போ என்ன ஆயிடுது? இறைவன் நுகரமாட்டான். அப்போ சத்து அறியாது, சரியா போச்சா? அறியாது தானே. யாவையும் சூனியம் சத்தெதிர், அதுங்கிறது ஏது? இப்ப மேற்கொள்ள என்ன? சத்து அறியாது, அனுபவிக்க மாட்டான், இறைவன் அனுபவிக்க மாட்டான் அப்படிங்கிறது கருத்து. எதுனால? அவனுக்கு எந்த பொருளும் இச்சை இல்லை, அது காரணம். அதான் ஏது காரணத்துக்கு பேர் தான் ஏது. புரியுதா? இது முத பாயிண்ட் முடிஞ்சிச்சு. அப்புறம் அசத்து, இப்ப உலகம் அசத்து, அறிவு இயலது. அப்போ அறியாது, அசத்து அறியாது. ஏன், அதுக்கு என்ன காரணம்? அறிவு இயலது, அது ஏது? என்ன இது, என்ன கஷ்டம் இருக்கு, கஷ்டமா வரச்சு, ரொம்ப ரொம்ப லேசா இருக்கு. அப்போ அந்த ஆறாம் நுட்பாவில் எழுந்த சந்தேகத்துக்கு ஏழாம் நுட்பாவில் விட சொல்றாரா இல்லையா? சூத்திரத்தில் யாவையும் சூனியம் சத்ததி, ஆதலில் சத்தே அறியாது, இது முதல்ல சொல்லியாச்சு. அப்புறம் அசத்து இலது, இலதுன்னு போட்டு, எது இலது? அழிவு இலது. சூத்திரம்னா அப்படிதான் சொல்லுவாங்க, நாம விட்டு போனதை வருவிச்சுக்கணும். எனவே அசத்து அறிவு இலது, எனவே அறியாது. அவ்வளவு சொன்னா போதாதா? அவ்வளவு சொன்னா போதுமா இல்லையா? போதும், போதும். சித்தியார் அப்படிதான் சொல்றாரு, இது ரெண்டும் சொன்னா போதும். அப்ப மிச்சம் இருக்கிறது தான் அறியும் போது தானே தெரியும். விளங்குதா? ஆனாலும் இங்க அதுக்கு சொல்றாரு, அதுக்கு ஒரு காரணம் காட்டுறாரு. எனவே அப்போ இருதிறன் அறிவுள்ளது. இரு திறன் என்ன பார்த்தோம்? இரண்டு பகுதியும் சொன்னமா இல்லையா? எதெல்லாம்? பாசம், பதி. தன்னின் வேறாகிய ரெண்டு பொருள், தன்னின் வேறாகிய இரண்டு பொருளையும் இருதிறன் அறிவு. அறிவுனா என்னன்னு பார்த்தோம்? அனுபவம். அறிவுனாங்க என்ன? அது அனுபவ பகுதி. இங்க அது அந்த பொது பகுதியில தான் அந்த அறிவுங்கிறதுக்கெல்லாம் ஆராய்ச்சி, ஆராய்ச்சின்னு சொல்லணும். இங்க என்னது? அனுபவம். எனவே இருதிறன் அறிவுள்ளது. இரண்டலா, எந்த இரண்டலா? எந்த இரண்டு? அங்க அங்க அது ஆறாம் நுட்பம் சொன்னார்களா? இருதிறன், இருதிறன், இருதிறன் இளதுனர், ரெண்டும் இல்லைனார். யாருக்கு? சிவத்து. இங்க இருதிறன் உளது. என்ன ஒரு ரெண்டு திறன் உள்ளது? இரண்டலா ஆன்மா. இருதிறன் அறிவு உள்ளது, இரண்டலா. எந்த இரண்டும் அல்லாத? எந்த இரண்டு பண்ணாதன்னா, அந்த பாசம் போல அறிவே இல்லாததும் அல்ல, உலகம் அல்ல, அறிவே இல்லாத உலகம் அல்ல. பதி போல குறைவில்லா நிறைவாகி அறிவுடையதும் அல்ல. இது அந்த பாசம் போல அறிவில்லாத சடமும் இல்ல. பதி மாதிரி சிவசத்தான் தன்மையும் கிடையாது. அந்த ரெண்டும் அல்லாத இறுதியுடன் அறிவுடன் இரண்டலாம். இந்த ரெண்டும் அல்லாத ஆன்மா